Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil kadim, Allahu alladhi khalaqakum min dhu'fin thumma ja'ala min ba'di dhu'fin quwwa ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் நல்லபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகை படைத்து இந்த உலகிலே கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அத்தனை படைப்பினங்களிலும் உயர்வான கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு சில காலம் இந்த உலகில் வாழ்கின்ற வாழ்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்வு தான் நமது மறுமைக்கான நிரந்தரமான வாழ்வை தீர்மானம் செய்யக்கூடிய வாழ்வாக இருக்கிறது. மறுமையிலே நாம் வெற்றி அடைவதற்கு அல்லது தோல்வி அடைவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாழ்வாக இந்த உலக வாழ்வு அமைந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் மற்றவைகளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை விட மகத்தான ஒரு வாழ்வை, கண்ணியமான ஒரு வாழ்வை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். என்று சொன்னால் மற்ற படைப்பினங்களைப் போல அல்ல மனிதன். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மற்ற படைப்பினங்களுக்கு இல்லாத ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான நுட்பங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். சிந்திக்குகின்ற ஆற்றலும் சிந்தனை செலுத்துகிற சிந்தனையில் ஆழ்த்துகிற பலவிதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகிலே அவன் வாழும் காலமெல்லாம் நன்மை எது தீமை எது என்பதனை பகுத்து உணர்கிற அந்த நிலையும் அல்லாஹால மனிதனுக்குத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். உலகம் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டது. சொர்க்கம் என்று சொன்னால் அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும், துக்கம் அங்கே இருக்காது, அங்கே வேதனை இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும், சுத்தம் இருக்கும், இவைகளுக்கு எதிரானது அங்கே இருக்காது. நரகம் என்று சொன்னால் அங்கே சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, கவலையும் வேதனையும் துன்பமும் தான் அங்கே நிறைந்திருக்கும். ஆனால் இந்த உலகம் என்பது அந்த இரண்டையும் கொண்டது. இங்கே சுகமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது, நோயும் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதுபோல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. சுவனத்திலே நீங்கள் தீமையை காண முடியாது, தீமையான வார்த்தைகளை நீங்கள் கேட்க முடியாது, தீமையான பேச்சுக்களை நீங்கள் பேச முடியாது. சுவனத்திலே பேசுகின்ற பேச்சுக்கள் அத்தனையுமே நன்மைகளாகத்தான் இருக்கும், வாழ்த்துக்களாகத்தான் இருக்கும். சாபம் என்பது அங்கே இருக்காது, சாபத்திற்குரிய வாசகங்கள் அங்கே இருக்காது. இப்படி சுவனத்தினுடைய நிலை, அது ஒரு பேர் உலகம் என்று சொன்னாலும் அதனுடைய நிலை ஒரே நிலையில், நன்மையானவை மட்டும்தான் அங்கே காண முடியும், நன்மையானதை மட்டும்தான் அங்கே கேட்க முடியும். நரகத்திலே பார்த்தால் அத்தனையும் தீமையானவைகளையும் வேதனை தரக்கூடியதுகளையும் தான் நாம் காண முடியும். ஆனால் உலகம் என்பது இந்த இரண்டையும் கொண்டது, இங்கே அத்தனையும் இருக்கிறது. அத்தனையும் அனுபவிப்பதற்குரிய வாழ்வை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இது இயல்பு. இந்த உலகிலே வாழுகின்ற யாரும் வாழ்நாள் முழுக்க துக்கத்திலே கடந்து உழல்வது இல்லை, அதே நேரத்திலே சந்தோஷத்திலே கடந்து மிதக்குவதும் இல்லை. மாறி மாறி வருபவைகள் தான் அத்தனையுமே. இங்கே சந்தோஷம் சில நேரங்களிலே இருந்தால் அடுத்த நேரங்களிலே கவலையும் துக்கமும் சூழ்ந்து கொள்ளும். சில நேரங்களிலே துன்பம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு அடுத்து சந்தோஷம் நிகழும். தீமைகளும் உண்டு, நன்மைகளும் உண்டு. இத்தனைக்கும் மத்தியிலே இவைகளிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, மனிதன் உலகத்திலே அந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்கு அழகிய அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். மற்ற படைப்பினங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்படாத, அவைகளுக்கு இல்லாத நுட்பமான அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அறிவை மனிதன் பயன்படுத்துவதன் மூலம்தான், அந்த அறிவுபூர்வமான செயல்பாடுகளை செயல்படுத்துவதன் மூலம்தான் இவன் வெற்றி பெற முடியும். இங்கே மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் அடிமைப்பட்டு விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்விலே அவன் தோற்று போய் விடுவான், தோல்விகளைத்தான் சந்திப்பான். மறுமையிலும் அவன் தோல்விக்காரனாகவே எழுப்பப்படுவான். இதைதான் குர்ஆனின் மூலமும் ஹதீஸுகளின் மூலமும் நபிமார்களுடைய வாழ்வின் மூலமும் அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான். இப்படி இருக்கிற இந்த நிலையிலே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மூன்று பருவங்களை கொடுத்திருக்கிறான். அந்த மூன்று பருவங்களிலும் மனிதன் இரண்டு பருவங்களை அல்லாஹு தஆலா அவ்வளவாக கவனிப்பதில்லை, அவைகளை அவ்வளவு முக்கியமாக அவன் கருதுவதில்லை. ஒன்று குழந்தை பருவம். குழந்தை பருவம் என்பது அறியாமைக்கு சொந்தமானது. அறியாமைதான் அங்கே நிறைந்திருக்கும். அறியாமையின் காரணமாக குழந்தைகள் பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு விடுவார்கள். நாமும் கூட அதை மன்னித்து விடுவோம் இல்லையா? அவர்கள் அறியாமையின் காரணமாக, அறிவு முதிர்ச்சியின்மையின் காரணமாக இந்த செயலை செய்கிறார்கள் என்று அவர்களை விட்டு விடுவோம், மன்னித்து விடுவோம். அதுபோல் அந்த காலங்களிலே அந்த குழந்தை பருவங்களிலே ஏற்படுகிற அந்த தீமைகளை, அந்த குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அது ஒரு அறியாமை பருவம், அறியாமையால் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அதற்கடுத்து மனிதனுக்கு எதிர்காலத்திலே வருகின்ற ஒரு பருவம் முதுமை பருவம், வயோதிகம். அந்த வயோதிகம் பலகீனமான இயலாமைக்கும் பலகீனத்திற்கும் சொந்தமானது. நாம் ஒரு காரியத்தை செய்ய நாடினாலும் நம்முடைய உடல்நிலை அதுக்கு ஒத்து வராது, ஒத்துழைக்காது. நல்ல காரியங்களை செய்யலாம் என்று முயற்சித்தாலும் வயோதிகமும் பலகீனமும் நம்மை தடுத்துவிடும். அது மாதிரியான ஒரு பருவம் அந்த காலத்தில் ஏற்படுகின்ற பருவம். மனிதனுக்குள்ள மிக முக்கியமான ஒரு பருவம், மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பருவம், அல்லாஹுவாலும் கவனிக்கப்படுகின்ற ஒரு பருவம், அல்லாஹுவாலும் கண்ணியப்படுத்தப்படுகின்ற ஒரு பருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். அந்த இளமை பருவம் சில ஆண்டுகளுக்கு சொந்தமானது. அந்த இளமை பருவத்திலே சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற உற்சாகமும் உத்வேகமும் கொண்டிருக்கிற பருவம் அந்த பருவம். இளமையில்தான் ஒரு மனிதன் சம்பாதிக்க முடியும், இளமையில்தான் பொருள் திரட்ட முடியும், இளமையில்தான் அவன் வீடு கட்ட முடியும். இளமை கடந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு அத்தனையுமே மிகப்பெரிய மலைப்பாக மாறிவிடும். இளமை பருவத்திலே அவன் சாதிக்குகின்ற சாதனைகள் முதுமை பருவத்திலே ஒரு ஆண்டிலே செய்யக்கூடிய அந்த பணிகளை 10 ஆண்டுகள் ஆனாலும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இளமை பருவம் மிக துடிப்பானது, மிக உத்வேகமானது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது இப்படி சொல்கிறான், அல்லாஹ் உள்ளதி ஹலகக்கும், அல்லாஹ் எத்தையவன் என்று சொன்னால் அவன் தான் உங்களை படைத்தான், பலகீனமான நிலையிலே உங்களை படைத்தான். தாயினுடைய வயிற்றில் இருக்கிற போது, தாயினுடைய வெளியிலே வயிற்றிலிருந்து வெளியிலே வருகிற போது மனிதனுக்கு எந்த ஆற்றலுமே கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது, அவனால் எழுந்து நிற்க முடியாது, அவனால் பசிக்கிறது என்று கூட சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட மிக மிக பலகீனமான நிலையிலே உங்களை அல்லாஹ் படைத்தான். சும்மா ஜால மிம்பாதி லோஃபின் குவ்வத்தன், அதற்கு பிறகு அவன் அந்த பலகீனமான நிலையிலே இருந்து மிக சக்தி வாய்ந்த நிலைக்கு அல்லாஹ் உங்களை மாற்றினான். மிக அதாவது வலிமையான நிலைக்கு உங்களை அவன் கொண்டு வந்தான். சும்மா ஜாலமின் பாது குவத்தின்பா, அதற்கு பிறகு அந்த வலிமையான பலமான நிலையில இருந்து மீண்டும் உங்களை பலகீனமான நிலைக்கு அவன் ஆக்கிவிட்டான், அவன் கொண்டு வந்து விட்டான், வயோதிகத்திலே கொண்டு வந்து உங்களை நிலைக்கு வைத்து விட்டான், நரையிலே உங்களை அல்லாஹ்வுத்தால மாற்றி விட்டான். ஒரு சந்தர்ப்பம் பலகீனமானது, மிக மிக பலகீனமானது, அதற்கடுத்து மிக சக்தி வாய்ந்த நிலை, அதற்கடுத்து மீண்டும் அந்த பலகீனமான நிலைக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து விட்டானே, அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். இந்த நிலைகளை மாறி மாறி கொண்டு வந்தவன் தான் அல்லாஹ், அவன்தான் வணக்கத்திற்கு மிக தகுதி மிக்கவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை பற்றி சொல்லி காட்டுவான். அப்ப அந்த உயர்வான வலிமையான நிலை என்பதே இங்க ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டிய நிலையாகும். ஒரு மனிதனுடைய பின்னால் நடைபெறுகின்ற வாழ்க்கைக்கு, அதாவது முதுமை அடைகிற அந்த பருவத்தை அவன் அடைவதற்கு முன்னால் அந்த வாலிபத்தை அவன் சரியாக பயன்படுத்தினான் என்று சொன்னால் முதுமை காலத்திலும் அவன் வெற்றியாளனாக திகழலாம், அதற்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கையிலும் அவன் வெற்றியாளனாக திகழலாம். இந்த வாலிப பருவத்திலே அவன் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் தன்னுடைய தீய எண்ணங்களுக்கும் வழிவிட்டு விட்டான் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவன் சந்திக்கின்ற அத்தனை நிலைகளும் அவனுக்கு தோல்வியைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கும். வாலிபம் என்பது அவ்வளவு கவனிக்க வேண்டிய ஒன்று, அவ்வளவு முக்கியமான ஒன்று. அதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறோம், கியாமத் நாளிலே அத்தனை மனிதர்களும் விசாரணைக்காக வேண்டி எழுப்பப்பட்டு மாசல் பெருவழியிலே நிறுத்தப்பட்டிருக்கிற போது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹுத்தால கண்ணியம் அளிப்பான், அந்த இடத்துல சலுகை கொடுப்பான், மரியாதை கொடுப்பான். என்ன மரியாதை என்று சொன்னால், அந்த சுடுகின்ற வெயிலிலே சூரியன் ஒரு ஜான் அளவுக்கு தன்னுடைய தலைக்கு மேலாக உயர்ந்திருக்குகின்ற அந்த நேரையிலே கடுமையான உஷ்ணத்திலும் வெப்பத்திலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பிரிவினருக்கு மட்டும் அல்லாஹால அரிசே இல்ல, நிழலே இல்லாத அந்த காலகட்டத்தில் எங்கேயுமே நிழலை பார்க்க முடியாது, அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரே ஒரு பிரிவினருக்கு மட்டுமல்ல, ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்ல இங்கே இடமளிப்பான் என்று சொல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அரிசிக்கு கீழே உள்ள நிலையில ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்ல அங்கே நிழல் கொடுப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான். அதிலே ஒரு சாரார் யார் தெரியுமா, தன்னுடைய வாலிப பருவத்தை தன்னுடைய இளமை பருவத்தை யார் அல்லாஹுத்தாலாவுடைய வழிபாட்டிலே கழித்தார்களோ, அல்லாஹுத்தாலாவுடைய கட்டுப்பாட்டிலே கழித்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா மறுமையிலே அவ்வளவு பெரிய அந்தஸ்தையை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்துகிற, அவனால் சிறப்புப்படுத்தப்படுகின்ற ஒரு பருவம் என்பது வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அது ஒரு பைத்தியக்காரத்தனமான நிலை என்று சொல்லி காட்டுகிறார்கள். பைத்தியக்காரத்தனமான நிலை என்று சொன்னால் எல்லா விதமான போதைகளும் அந்த காலத்தில் தான் உண்டாகும். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற உலக சம்பந்தமான ஆசைகளாகட்டும், பொருள் மீது கொண்டிருக்கிற ஆசைகளாகட்டும், பெண்களின் மீது கொண்டிருக்கிற ஆசைகளாகட்டும், வேறு வகையான இந்த உலகத்துடைய சாதனங்களின் மீது கொண்டிருக்கிற ஆசைகளாகட்டும், எல்லாம் எப்ப ஏற்படும் என்று சொன்னால் அந்த பருவத்தில் தான் உண்டாகும். எல்லாத்தையும் பாருங்க, விதவிதமான செல்போன்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை என்பது முதியோர்களுக்கு ஏற்படுவதில்லை, வாலிபர்களுக்கு தான் ஏற்படுகிறது. வியாபார சந்தையில அதிகமான சாதனங்கள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதில் அதிகமாக கொள்முதல் செய்கிறவர்கள் வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள். தொலை தொடர்பு சாதனங்கள், கம்ப்யூட்டர் சாதனங்கள், இத்தனை சாதனங்களும் அதிகமாக மாறி மாறி புது புதுவிதமாக வாங்க வேண்டும் என்று விரும்புகிற பருவம் அந்த பருவம். கொஞ்ச நாளைக்கு ஒரு டூ வீலர் வண்டியை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள், அதற்கு பிறகு உடனே அதை மாற்ற வேண்டும் என்ற சொல்லுகிற பருவம் அந்த பருவம். அந்த வாகனம் நல்ல இருந்தாலும் சரியே இன்னொன்றை வாங்க வேண்டும், இன்னொன்றை ஓட்டி பார்க்க வேண்டும், எல்லா விதமான சகல ஆசைகளும் ஏற்படுகிற பருவம் அந்த பருவம். பெண்களின் மீது மோகம் அதிகமாக ஏற்படுகின்ற காலம் அந்த வாலிப காலம்தான். அந்த காலத்திற்கு ஈடாக அதற்கு முன்னமோ அதற்கு பின்னமோ இத்தகைய ஆசைகள் மனிதனுக்கு உருவாகாது, தோன்றாது. உலகத்தில் என்னென்ன ஆசைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, பதவி ஆசை, எல்லாமே அந்த பருவம் கபலீகரம் செய்கிற ஒரு பருவம் அந்த பருவம். அந்த பருவத்திலே ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய அத்தனை விதமான உணர்ச்சிகளையும் அங்கே ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய மனதை உரிமைப்படுத்துவது என்பது ரொம்ப சிரமமான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். அதன் காரணமாகத்தான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு மனிதன் இருந்து விட்டார் என்று சொன்னார். அந்த பருவத்திலே இத்தனை ஆசாபாசங்களையும் தன் உள்ளத்திலே இருந்து அகற்றிவிட்டு இறைவனுக்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஒரு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு ரோஷத்தோடு அவன் வாழ்வென்று சொன்னால் அந்த வாழ்வு தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. மார்க்கத்திலே ஒரு நிலை உண்டு. ஒரு மனிதன் 1000 ரக்காத் தொழுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1000 ரக்காத் தொழுகையை விட சிறப்பானது எது தெரியுமா? ஒரு ஹராமை விடுவதுதான். ஒரு ஹராமான செயல் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிற போது, அதற்குரிய சௌகரியம் இருக்கிற போது அந்த செயலை ஒரு மனிதன் விட்டுவிடுகிறான் என்று சொன்னால் அது 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது. ஆனால் இந்த பருவம் இருக்கிறது எல்லா விதமான ஹராம்களையும் தூண்டுகின்ற பருவம். இந்த பருவம் அத்தனை ஹராமான செயல்களுக்கும் அத்தனை ஹராமான காரியங்களுக்கும் தூண்டுதலாக எந்த அச்சமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அந்த மனிதனை அதற்குள்ளே இழுத்து போடுகிற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம் என்பது. என்ன இஸ்லாத்திலே அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிற போது சொன்னார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிரஜுலின் வஹுவ யஅலுஹு, ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்கிற போது இப்படி வார்த்தைகளை சொல்லி காட்டினார்கள். இயக தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், ஐந்து விஷயங்களுக்கு முன்னால் ஐந்து விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருளாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள், கிஃப்டாக கருதி கொள்ளுங்கள். இந்த கனிமத்து என்று சொன்னாலே அல்லாஹு தஆலா, அதாவது நாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்குகின்ற ஒரு ஒரு அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்ங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு அவன் எதிர்பாராத விதத்திலே கிடைக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பொருள் கனிமத்து என்பது. அதை செல்லதாக சொல்கிறார்கள், ஐந்து விஷயங்களுக்கு முன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் அப்படி அரிய பொருளாக அரிய வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதல் வார்த்தை சொன்னார்கள், ஷபா பக்க கபல ஹரமிக்க, உங்களது வயோதிகரத்துக்கு முன்னால் வருகின்ற வாலிபம் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய அரிய வாய்ப்பாகும் என்று சொன்னார்கள். ஏன்னா அந்த காலத்தில், அந்த வாலிப காலத்திலே ஒரு மனிதன் 2 ரக்காத்து தொழுகின்ற அந்த தொழுகைக்குரிய நன்மை இருக்கிறதே, வயோதிக காலத்திலே அவன் தொழுகிற 100 ரக்காத்துகளுக்கு சமமாகும். அந்த காலத்திலே அவன் வைக்குகின்ற அல்லாஹுடைய வழியிலே அல்லாஹுடைய பாதியிலே வைக்குகின்ற ஒரு நோன்பு இருக்கிறதே, மற்ற காலங்களிலே அவன் ஒரு மாத காலம் நோன்பு இருந்தாலும் அந்த நன்மை பெற முடியாது. அந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது. அந்த காலத்திலே அவன் செய்கிற ஒரு தர்மம் என்பது மற்ற காலங்களிலே செய்வதை விட மிக ஏற்றமானது. வாலிப வயோதிகம் வந்துவிட்ட பிறகு ஒரு மனிதன் செய்கிற நன்மைகளுக்குரிய அந்த பலாபலனை வாலிபத்திலே பன்மடங்கு அதிகமாக பெறுகிறான். ஏன்னா அவனுடைய எல்லா விதமான மன இச்சைகளையும் எல்லா விதமான ஆசைகளையும் எண்ணங்களையும் அடக்கி வைத்துவிட்டு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அது அவ்வளவு அரிய விஷயம். அது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நேமத். எனவே நீங்கள் வயோதிகத்துக்கு முன்னால் உள்ள வாலிபத்தையும் கபில சுக்குமிக்க, நோய் வருவதற்கு முன்னால் உள்ள ஆரோக்கியத்தையும், கபல பக்கரிக்க, உங்களுக்கு வருகின்ற ஏழ்மை வறுமைக்கு முன்னால் வருகின்ற செல்வ நிலையையும், கபல சோழிக்க, உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வருவதற்கு முன்னால் உள்ள ஓய்வையும், இதெல்லாம் தருகின்ற அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய கிப்ட் இவைகள் எல்லாம். அதுபோல ஹயாத்திக்க கபல மௌத்திக்க, உங்களது மரணத்திற்கு முன்னால் உங்களுக்கு வருகின்ற இருக்குகின்ற வாழ்வும், இவைகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத்தாக அரிய வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பருவத்திலே தரப்படுகிற, அந்த பருவத்திலே இருக்குகிற அந்த நிலைகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகையே ஆட்சி புரிந்த நும்ருத் என்கின்ற அரசன், மிக மகா பெரிய சக்கரவர்த்தி, மகா பெரிய வலிமை வாய்ந்தவன், ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு இணங்கி வைக்கக்கூடியவனாக இருந்தான். ஒரு பெரிய வலிமை நிறைந்த சக்கரவர்த்திக்கு முன்னால் இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ்வுதான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நீ எல்லாம் கடவுள் கிடையாது, வணங்குவதற்குரியவன் இல்லை, என்னுடைய ரப்பு தான் அதற்கு உரியவன் என்று சொல்லி வாதிடக்கூடிய துணிச்சலும் தைரியமும் 20 வயதிலே அவர்களுக்கு உண்டானது. மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நின்று சொன்னது மட்டுமல்ல, மிகப்பெரிய அதிகாரமும் மிகப்பெரிய வலிமையும் வாய்ந்த அரசருக்கு முன்னால் சென்று சொல்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 20. தந்தையிடத்திலே சொல்கிறார்கள். அதன் காரணமாக ஊரை விட்டு துரத்தப்படுகிறார்கள், அத்தனையுமே தாங்கிக் கொள்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுத்தாலா இந்த உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுக்கும் அவரை முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அறிவும் அந்த சிந்தனையும் அந்த ஆற்றலும் எல்லா மூமின்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய முன்னோடியாக அல்லாஹ்வுத்தாலா அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அது மாதிரி எல்லா நபிமார்களும் சரி, 40 வயதில் தான் ஒரு ஒரு நபிக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது, அதுக்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. ஏன் அவ்வளவு காலம் நீடிக்க வேண்டும்? அது 20 வயதிலே கொடுக்கலாமே, 25 வயதிலே கொடுக்கலாமே என்று சொன்னால் அப்படி அல்ல. அந்த நபி மக்களுக்கு, அதாவது முன்மாதிரியாக வாழக்கூடிய அந்த நபி, மக்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த நபி தன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்திருக்கிறார்? வாலிப பருவத்திலே அவர் இது போன்ற நிலைகளுக்கு அடிமையாக இருக்கிறாரா? பொய் பேசியிருக்கிறாரா? தவறுகளில் ஈடுபட்டிருக்கிறாரா? அப்படி அந்த வாலிப பருவத்தை அப்பழுக்கற்ற நிலையிலே கழித்தவர் தான் நபித்துவத்திற்கு தகுதியானவர் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அந்த 40 வயதை தேர்வு செய்தான். அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம் அந்த பருவம். சைதனா யூசுப் அலி இஸ்லாமர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அந்த அரசு இடத்திலே மகாராணி இடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். அவர் அழைத்து கொண்டு போய் அந்த அம்மையார் உள்ள ரூம் ரூமாக திறந்து, கதவு கதவாக திறந்து, கடைசியில் இருக்கிற கோட்டைக்குள்ளே அழைத்து போய்விட்டால் அங்கு என்ன நடந்தாலும் யாருக்குமே தெரியாது. அப்படி ரகசியமான இடம் அந்த இடம். எந்த மனித பார்வையும் அங்கே செலுத்தப்பட முடியாது. அப்படிப்பட்ட ரகசியமான இடத்திற்கு கொண்டு போய் அந்த பெண் சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிறான், கால ரப்பி சிஜினி அஹப்பு இலைய மிம்மா இது ஊனனி இலைகி பகாலத்து ஹைத்தலக்க. அந்த பெண் சொன்னால் வா வா சீக்கிரம் வா என்று சொன்னாள். அப்போ இவங்க யூசுப் அலி இஸ்லாமர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது, அவர்கள் யாரிடத்திலும் முறையிட முடியாது. அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அதாவது நல்ல வாலிப பருவம் இருந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே எந்த மனிதனுக்காவது அப்படி ஒரு நிலை வருமானால் அவன் விட்டுக் கொடுப்பானா? மனிதன் தானாக சேர்ந்து தவறை தேடி போகாத நிலையில இருந்தாலும் கூட தவறு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இவனே தேடி வருகிற போது இவனை கட்டுப்படுத்துகிற அந்த சக்தி இவனிடத்தில் இல்லாமல் போய்விடும். அப்படித்தான் 90% மக்களும் வாழ்கிறார்கள். யூசுப் அலி இஸ்லாமுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, தவறு செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, காப்பாற்றுவதற்கு மனிதர்கள் யாருமே இல்லை. இந்த நிலையிலே காப்பாற்றக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள், பாதுகாப்பு தேடுகிறார்கள். காலம் ஆதல்லா யாரா இந்த பெண்ணை விட்டு என்னை காப்பாற்று. இன்னஹு ரப்பி அஹ்சின் மதிவாய அன்னஹு லா யுஃப்லிஹு லாலிமூன். அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்கிறார்கள், பெண்ணே உன்னுடைய கணவர் என்னுடைய எஜமானர் என்னை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறார், நல்ல அந்தஸ்திலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நான் துரோகம் இழைக்க மாட்டேன். இன்னஹு லா யுஃப்லிஹு லாலிமூன். அநீதம் செய்தவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள். யார் அக்கிரமத்தில் ஈடுபடுகிறார்களோ, அநீதமாக ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அந்த பெண்ணுக்கு அவர் சொல்லுகிற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிறான். அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், கால ரப்பி சிஜினி அஹப்பு இலைய. அதுக்கு பிறகு சிறையிலே போடப்பட்டார்கள். அந்த பெண்ணுக்கு ஆசையினுடைய அதுக்கு தன்னை அதிலிருந்து பாதுகாப்பு பெற்ற காரணத்தினால், அதுக்கு ஈடு கொடுக்காத காரணத்தினால் சிறைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். சிறைக்கு போன பிறகு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே அதையும் சொல்லி காட்டுகிறான், கால ரப்பி சிஜினி ரஹமானே, இந்த சிறை இருக்கிறதே அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிரியமானது, நான் இதை ரொம்ப விரும்புகிறேன். இம்மா எது ஊனனி இலைஹி, எந்த அளவுக்கு இதை எதை விட எனக்கு சிறந்தது என்று சொன்னால், என்னை அவரின் தவறான விஷயத்திற்காக வேண்டி அழைத்து வயில்லா தஸ்ரி பண்ணி கைத உண்ண, அல்லது அவர்களது சூழ்ச்சிக்கு இரையாகி அஸ்மு இலைகின்ன, நான் அதற்கு நான் அதாவது கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். அழைத்தது ஒரு பக்கம், அதற்கு அழைப்புக்கு நான் மறுப்பு தெரிவித்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து அந்த சூழ்ச்சிக்கும் நான் கட்டுப்பட்டு நான் அவருக்கு இரையாகி இருந்தால் நான் மடையர்களிலே உள்ளவனாக ஆகியிருப்பேன், அறிவற்றவர்களில் உள்ளவனாக நான் ஆகியிருப்பேன் என்று யூசுப் அலி இஸ்லாமர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அப்போது அந்த செயலை விட எனக்கு இந்த சிறை வாழ்க்கை மிக பிரியமானது. அப்படி நான் தவறு செய்வதை விட, தவறில் ஈடுபட்டு நான் ஜாகிலாக ஆவதை விட, சிறையில் இருப்பது எனக்கு எவ்வளவு ஈடு, அதாவது சிறப்பானது என்று சொல்லிவிட்டார்கள். 12 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார்கள். 12 ஆண்டு காலம் சிறையில் கழித்தார்கள். எதற்காக தெரியுமா? இந்த அம்மையாரிடத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, கொண்டதற்காக வேண்டி, தவறு செய்யாததற்காக வேண்டி. அப்போது அவர்களுக்கு வயது இளமை பருவம், அந்த பருவம். அவர்கள் அப்படி தப்பித்த காரணத்தினால், அதிலிருந்து விடுபட்ட காரணத்தினால், இந்த உலகத்தில் மகத்தான 2 பாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்தான். அதிலே ஒன்று கனவுக்கு விளக்கம் சொல்கிற அந்த வாய்ப்பையும் கொடுத்தான். எகிப்து நாட்டினுடைய அதிகாரத்தையும் ஆட்சியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படித்தான் இந்த பூமியிலே வாழுகிற போது, இளமை காலத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து அஞ்சி தவறுகளை விட்டு விட்டு வாழுகிற போது, நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களை உயர்த்துவான். சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு மனிதன் தன்னை மிக மிக தற்காத்துக் கொள்கின்ற நிலை அந்த நிலை. பெருமானார் சல்லல்லாஹு காலத்திலே சாலபா என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார். ஏதாவது தகவல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே சொல்வார்கள், அவர் போய் அதை சொல்லுவார், முறையாக அதை கரெக்டாக சொல்லி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி ஒரு நாள் தெருவழியே போய் கொண்டிருக்கிற போது, ஒரு அன்சாரி பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தார். குளித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்மை யதார்த்தமாக ஒரு முறை அவருடைய பார்வை பட்டு விட்டது. பார்வை பட்ட உடனே கொஞ்சம் மனதிலே ஒரு சிறு சபலம் ஏற்பட திரும்பவும் ஒரு முறை பார்த்து விட்டார். அவர் செய்த காரியம் இது மட்டும்தான். குளித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்மை யதார்த்தமாக பார்த்தார். பார்த்தபோது திரும்பவும் அவருடைய மனதை தூண்ட திரும்ப ஒரு முறை பார்த்து விட்டார். பார்த்து விட்ட உடனே அவருடைய உள்மனது அவரை நெருட ஆரம்பிக்கிறது. தவறு செய்து விட்டோமே, பாவம் செய்து விட்டோமே, அநியாயம் செய்து விட்டோமே என்று சொல்லி அல்லாஹ் நம்மை எதற்காக வேண்டி எவ்வளவு தண்டிப்பானோ, எவ்வளவு கேவலப்படுத்தி விடுவானோ என்ற அச்சம் உள்ளத்தில் ஏற்படுகிறது. நேராக அவர் என்ன செய்தார் என்று சொன்னார், ஒரு மலை அடிவாரத்திற்கு சென்றார். ஒரு மலைக்கு மேலே ஏறினார். அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் பெரும் பாவத்தை செய்து விட்டேன் என்று மன்றாடினார். மலையிலே கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த மலையிலேயே கிடந்தார். பெரிய ஒரு மலையிலே மேலே ஏறி அங்கேயே, இறைவன் நரகத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், நான் செய்த காரியத்தால் என்னை நரகத்தை அனுப்பிவிடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி மலையிலே இருந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது, 40 நாட்களுக்கு பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு செய்தி அனுப்பி வைக்கிறான். உங்களிலே உள்ள ஒரு தோழர் நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி மலையிலே அவர் போராடி கொண்டிருக்கிறார். 40 நாட்களாக அங்கே அவர் கிடக்கிறார். இந்த செய்தி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்று கேட்டுவிட்டு, உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவர்களையும் அவரை தேடி பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவர்கள் அதை தேடி போனார்கள். உயரமான மலை, இந்த மலையின் மீது ஏறுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், இரவு நேரத்திலே அந்த மலையிலிருந்து கீழே இறங்குவார். இறங்கி சுஜூதிலே கிடப்பார். யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு, என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடு, நான் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேன். ஒரு பார்வைதான், அந்த பார்வை அவரை எவ்வளவுக்கு பயப்படுத்த வைத்திருக்கிறது என்று பாருங்கள். அழுதுவார், குழம்புவார். அதன் காரணமாக அங்கே போய் விசாரிக்கிற போது, அங்கே ஒரு இடையன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனிடத்தில் உமரல்லாவுக்காலும் விசாரிக்கிறார்கள், இங்க ஒரு மனிதர் மலைக்கு மேலாக ஏறி தவம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் யாரு தெரியுமா என்று கேட்டபோது, அந்த இடையன் சொன்னான், ஓஹோ, நரக விடுதலைக்காக வேண்டி அவர் போராடி கொண்டிருக்கிறாரே, அந்த மனிதரா என்று கேட்டான். உமருல்லா தாலா சொன்னார்கள், உனக்கு எப்படி தெரியும் அவர் நரக விடுதலை பெறுவதற்காக போராடுகிறார் என்பதாக? அப்ப அந்த இடையன் சொன்னான், அவரை மாலை நேரம் ஆன உடனேயே மலையிலிருந்து கீழே இறங்குவார், இங்கே மன்றாடி கொண்டிருப்பார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார், அழுது அழுது தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டிருப்பார், நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்கள், அவர் கீழே இறங்கி வருவார் என்று சொன்னார். உமர் அல்லா தாலானும் சல்மான் பாரசில்லானும் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக மறைவாக இருந்து கொண்டார்கள். சொன்னது போலவே அவர் கீழே இறங்கினார். அது போலவே அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். 40 நாட்களாக நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அப்படியே தூசி தட்டுவது போன்று, பெரிய பாவத்தை, இது பெரும் பாவம் கூட அல்ல, இது பெரும் பாவம் கூட அல்ல, பெரிய பெரிய பாவங்களை செய்துவிட்டு தூசியை தட்டி விடுவது போட்டு போய்கொண்டே இருப்போம். நம்ம இயல்பு அப்படி, சஹாபாக்கள் அப்படி வளர்க்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கட்டுப்பாட்டிலே இருந்தார்கள். அதன் காரணமாக அவ்வளவு பக்குவம் அவரிடத்திலே இருந்தது. இரண்டு பேர்களும் அந்த சாலபாவை கீழே இறங்கிய உடனே போய் பிடித்து விட்டார்கள். பார்த்தார், முகத்தை பார்த்தார் உமர் அல்லா தாலான் அவர்கள். அவரிடத்திலே கேட்கிறார், அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுவித்து விடுவானா என்று கேட்கிறார். முதல் வார்த்தை உமரே, அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுவானா என்று கேட்கிறார்கள். உமர் அல்லா தால் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை விடுவித்து விடுவான், உன்னை நரகத்திற்கு அனுப்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு, வா உன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்னபோது, என்னுடைய செய்தி ரசூலுல்லாஹி வரையிலும் தெரிந்து விட்டதா என்று கேட்டார். நான் செய்த தவறு ரசூலுல்லாஹிக்கு தெரிந்து விட்டதா என்று கேட்டபோது உமர் அல்லாஹ் சொன்னார்கள், அது எனக்கு தெரியாது, உன்னை தேடி பிடித்து வரும்படி என் இடத்திலே சொன்னார்கள், நான் உன்னை தேடி வந்தேன் என்று சொன்னார்கள். அப்படியா, வா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க சொன்னா அவர் திரும்ப சொன்னார், நான் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நேராக பார்ப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அவங்க முகத்தை என்னால் நேர பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்திருக்கிறேன், எனவே நேராக நான் பார்க்க மாட்டேன், தொழுகை நேரத்திலே நான் வந்து ரசூலுல்லாஹ்வோடு சப்பிலே நின்று தொழுகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தை போன்று அதிலே வந்து சேருவது போன்று அழைத்து வரப்பட்டார். ரசூலுல்லாஹ்வோடு சப்பிலே நின்று தொழுதார். தொழுது முடிப்பதற்குள்ளாக மயக்க முற்றி கீழே விழுந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்து விட்டு அந்த சாலபாவுடைய பக்கமாக போனார்கள். அவர் மயக்க முற்றி கிடக்கிறார். அவர் எடுத்து தண்ணீரை எடுத்து வர சொல்லிவிட்டு அவருடைய தலையை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டார்கள். மடியிலே வைத்துக் கொண்டு அவர் மயக்கத்தை இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னால், தெளிந்த பின்னால் பார்க்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறார். முகத்தை பார்த்த உடனே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மடியின் மீது என்னுடைய தலையை வைப்பதற்கு நான் தகுதியற்றவன், எனவே என்னை கீழே இறக்கி விடுங்கள் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய ரூஹு பிரிந்து விடுகிறது. ஒரு சிறிய தவறை செய்திருக்காக உயிரை விடுகிற சமுதாயம் சஹாபிகளுடைய சமுதாயம். ஒரு செயலை, ஒரு சின்ன தவறை செய்திருக்காக வேண்டி வாலிபத்திலே எத்தனை எத்தனை பாவங்களை செய்கிறோம், எத்தனை எத்தனை அட்டகாசங்களில் ஈடுபடுகிறோம். எப்பாவது நமக்கு அதை பற்றி வருத்தம் உண்டாயிருக்கிறதா, அதை பற்றி கவலை ஏற்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய அச்சரமம் உள்ளத்திலே உண்டாகியிருக்கிறதா? மணிக்கணக்கான நேரங்கள் செல்போனிலே பெண்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம், ரசனையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், மறைமுகமாக பேசினாலும் சரி, நேரடியாக பெண்களிடத்திலே பேசினாலும் சரி, அந்நிய பெண்களிடத்திலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வினாடியும் ஹராமான வினாடிகளாகும். அத்தனை வினாடிகளும் ஹராமைத்தான் அங்கே எழுதப்படுகிறது. அப்படியானால் மலை போன்று நாம் பாவங்களை அந்த ஒன்றிலே மட்டும் மலை போன்று பாவங்களை குவித்திருப்போம். அதை பற்றி அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுவதில்லை, அதை பற்றிய பயம் உண்டாவதில்லை. அப்படித்தான் நம்முடைய அந்த பருவகாலம் போய்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகிற விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள்ல கேள்வி கேட்கிற போது நாலஞ்சு விஷயங்களை கேட்பான். லன் தஸூலு கதமா அப்தி யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளிலே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த காலும் அடியெடுத்து வைக்காது, எந்த காலும் நகர முடியாது, எல்லாரும் இந்த கேள்வியை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஹத்தா யஸ்ருலான் அர்பயின், நான்கு விஷயங்களை அல்லாஹ் கேட்பான். நான் உமரிஹி ஃபீமா ஆஃபனா, உனக்கு இவ்வளவு வயதை கொடுத்தேன், அந்த வயதை நீ எப்படி கழித்தாய்? வான் சபாபிஹி ஃபீமா ஆஃபலா, உனக்கு வாலிபத்தை கொடுத்தேன், அந்த வாலிபத்தை நீ எப்படி அழித்தாய்? அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி. வயதிலேயே அந்த வாலிபம் வந்து விடுகிறது, ஆனால் வயதுக்கு ஒரு கேள்வி, வாலிபத்திற்கு ஒரு கேள்வி. அப்படியானால் அந்த வாலிபம் அல்லாஹ் தஆலாவால் எவ்வளவு கவனிக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதுபோல வான் மாலிஹி மினைனக்த சபஹு, பொருளை நீ எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியிலே திரட்டினாய், வபிமா அன்பகுஹு, நீ எதற்காக வேண்டி அதை செலவழித்தாய், பனில்மிஹி மாதா அமிலமிஹி, உனக்கு தெரிந்த அந்த அறிவை, அவனுக்கு தெரிந்த அந்த ஞானத்தை கொண்டு நீ எப்படி செயல்பட்டாய்? இந்த ஐந்து கேள்விகளும் கேட்கப்படாமல் எந்த காலம் அடியெடுத்து வைக்காது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கெல்லாம் எப்படி நாம பதில் சொல்ல முடியும் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்புக்குரிய சகோதரர்களே. எனவே அந்த வாலிப பருவத்தை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாலிபம் கடந்து போய்விட்டால் அதற்கு பிறகு அது மீண்டு வராது இல்லையா? எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்படுகிற ஒரு பருவம் அந்த பருவம், எல்லா விதமான போதைகளும் ஏற்படுகிற பருவம் அந்த பருவம். அதிலே நன்மை எது தீமை எது என்பதனை பகுத்து உணர்ந்து அந்த பருவத்தை சரியான வழியிலே நடத்தினோம் என்று சொன்னால், அதற்கு பிறகுள்ள வயோதிகத்தையும் வயோதிகத்துக்கு பின்னால் உள்ள மரணத்தையும் மரணத்திற்கு பின்னால் உள்ள எழுப்புதலையும் அதற்கு பின்னால் சந்திக்கின்ற நிலைகளையும் வெற்றிகரமாகவே அமைத்துக் கொண்டு போகலாம். அதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அந்த பருவத்தை வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த பருவத்தை அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்குகிற பருவமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் ரஹ்மத்துல்லாஹி.